الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم علمنا حكمة كتابك وشريعتك وسنة نبيك صلى الله عليه وسلم وجعلنا من العالمين العاملين المخلصين கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ந்து பெண்களுக்கான இந்த சிறப்பு கல்வி வகுப்பிலே, குறிப்பாக முந்திய இரண்டு அமர்வுகளிலும் திருமணத்தை குறித்த விஷயங்களையே நாம் படித்து வருகின்றோம். திருமணத்திற்கு முன்பு சில விஷயங்கள், திருமணத்திற்கு பின்பு என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து தான், அதுபோன்று அவர்களுடைய நூலுக்கு விரிவுரையாக இமாம் இப்னு ஹஜர், அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக, அவர்களது கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக, அவர்கள் எழுதிய விளக்க உரையாகிய பிரசித்தி பெற்ற நூல் ஃபத்ஹுல் பாரியிலிருந்தும் நாம் இந்த விஷயங்களை தெரிந்து வருகிறோம், படித்து வருகின்றோம். இன்றும் இன்ஷா அல்லாஹ் திருமணத்தை குறித்த பல விஷயங்களை தான் படிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்தும், அதற்கு விரிவுரையாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரையிலிருந்தும் சில விஷயங்களை ஆரம்பமாக படிக்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், பொதுவாக அறியாமை காலத்திலே, ஜாஹிலியா அந்த கட்டத்திலே, அரபு மக்கள் ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செய்வதை ஒரு அபச குணமாக, ஒரு கெட்ட சகுனமாக விளங்கி கொண்டிருந்தார்கள். சஃபர் மாதத்திலே இன்று நமது சமுதாய மக்கள் அந்த மாதத்தை ஒரு கெட்ட மாதமாக அல்லது கெட்ட சகுனமாக, அந்த மாதத்தில் எந்த நற்காரியங்களையும் செய்யாமல், புதிய வியாபாரங்களை தொடங்காமல், திருமணங்களை செய்யாமல், இதுபோன்று, அதாவது எப்படி இந்துக்கள் ஒரு ஆடி மாதத்தை, அந்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் கூட சஃபர் மாதத்தை இன்றைய காலத்திலே செய்து வருவதை பார்க்கிறோம். முந்தைய காலத்திலும் இந்த பழக்கம் இருந்தது. ஆனால் ஷவ்வால் மாதத்தை பொறுத்தவரை, ஷவ்வாலிலே திருமணம் செய்தால் அது ஒரு திருப்தியான திருமணமாக இருக்காது, வெற்றியான திருமணமாக இருக்காது என்பதாக மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தபோது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இங்கே இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் போது, நான் 6 வயதாக மக்காவிலே இருந்தபோது என்னை திருமணம் செய்ததும் ஷவ்வால் மாதத்தில் தான். அதற்கு பிறகு மதினா வந்தவுடன் என்னோடு குடும்ப வாழ்க்கையை தொடங்கியதும் ஷவ்வால் மாதத்தில் தான். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னை விட பாக்கியம் பெற்ற ஒரு பெண்மணி யாராக இருந்தார்கள்? அப்ப ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்தால் கணவனுடைய அன்பை பெற முடியாது, குடும்ப வாழ்க்கையில் சிறந்த ஒரு பெண்மணியாக விளங்க முடியாது என்ற ஜாஹிலியாவுடைய நம்பிக்கை தவறு. அது மட்டுமல்ல, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த இந்த ஒரு அணுகுமுறை, ஷவ்வாலிலே திருமணம் செய்தார்கள், பிறகு ஷவ்வாலில் தான் குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். எனவே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தங்களுடைய சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகளோ அல்லது சகோதரர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதும், திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை தொடங்க வைப்பதும் ஷவ்வால் மாதத்தில் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா விரும்பினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு செயலாக இருந்தாலும் இதுவும் திருமணத்திலே பின்பற்றப்படுவதற்கு ஒரு சிறந்த ஒரு செயல் என்பதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்க போனால், முஸ்லிம்களை பொறுத்தவரை ரமதானுடைய ஒரு மாத காலம் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே தக்வாவை சம்பாதித்து, ஈமானை சம்பாதித்து, அமல்களை சம்பாதித்து, ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண்ணிடத்திலும் ஈமானிய உணர்வுகளும் தக்வாவுடைய உணர்வுகளும் மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ரமதானுடைய காலகட்டம் என்பது. அதற்கு பிறகு ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்பு, இப்படி இவற்றையெல்லாம் பேணி இருக்கும் பொழுது அங்கே உள்ளங்கள் பண்பட்டதாகவும் உள்ளங்கள் மென்மையானதாகவும் இருக்கும். அதுபோன்று கெட்ட ஆசைகள், கெட்ட குணங்கள், முரட்டுத்தனங்கள் எல்லாம் ரமதான் மாதத்திலும் ஷவ்வாலுடைய இந்த ஆறு நோன்பின் மூலமாகவும் அவற்றுடைய தாக்கங்கள் குறைந்து மனிதன் ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கும் நல்ல ஒரு குணநிலைக்கும் அடைந்திருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான காலகட்டம். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மணமகன் மணமகளுக்கு அவர்கள் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மென்மையிலிருந்தும் இறையச்சத்திலிருந்தும் ஒரு வணக்க வழிபாட்டிலிருந்தும் தொடங்குவதற்குரிய ஒரு பொருத்தமான மாதமாக ஷவ்வால் மாதம் இருக்கிறது. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மனம் முடித்தார்கள், ஃபீ ஷவ்வாலின், ஷவ்வால் மாதத்தில், வபனாபி ஃபி ஷவ்வால், என்னோடு அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தியதும் ஷவ்வால் மாதத்தில் தான், ஃபஐயு நிஸாஇ ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில், கான அஹ்வா இன்தஹு மின்னி, என்னை விட பேறு பெற்ற பெண்மணி யாராக இருந்தார்கள், வகானத் ஆயிஷா, அறிவிப்பாளர் சொல்கிறார், ஆயிஷா தஸ்தஹி, விரும்புவார்கள், அன் துதுஹில நிஸாஅஹா ஃபி ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தில் தங்களது வீட்டு பெண்களை, யார் மனம் முடிக்கப்பட்டார்களோ அந்த பெண்களை ஷவ்வால் மாதத்திலே குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அனுமதிப்பவர்களாக, அதற்கு கட்டளையிடுபவர்களாக இருந்தார்கள், அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அப்ப திருமணம் முடிக்கிறதுக்கு இன்றைய உலக மக்களுடைய கலாச்சாரம் எப்படின்னு சொன்னா, ஸ்கூல் ஹாலிடேல திருமணம் வைக்கணும், அது ஆங்கில மாதத்தை கணக்கு பண்ணி, மே மாசம், ஏப்ரல் மாசம், இல்லைன்னா சில ஊர்களில் இருக்கிற மாதிரி டிசம்பர் மாதம். அப்போ முஸ்லிம்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் இன்று காஃபிர்களுடைய, மேற்கத்தியர்களுடைய மாதங்களின் அடிப்படையிலே, அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அமைவதை பார்க்கிறோம். அதுக்கு முடிவு செஞ்சதுக்கு பிறகு அப்புறமா என்ன மாதம் அரபி மாதம் கணக்கு வருதுன்னு சொல்லி பார்த்து பின்னாடி துணைக்கு போடுற மாதிரி தான் இருக்கின்றார்களே தவிர, அரபி மாதத்தை அடிப்படையாக வைத்து அந்த திருமணங்களையோ வியாபாரங்களையோ தொழில்துறைகளையோ அல்லது குடும்பத்தினுடைய மற்ற நிகழ்வுகளையோ முடிவு செய்வது முஸ்லிம்களிடத்தில் குறைந்து கொண்டு வருகிறது. இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அப்ப நமக்கு பொதுவாக இன்றைக்கு ஏன் அப்படி செய்யறாங்க, டிசம்பர் மாசமா ஊர்ல எல்லாரும் வருவாங்க, ஏப்ரல் மாசம் ஜூன் மாசமா லீவ்ல வருவாங்க, இந்த மாதிரி ஏன்னு சொன்னா, கல்யாணம் என்றால் எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னா, எவ்வளவு அதிகமா கூட்டம் கூட்டுறமோ அப்பதான் பறக்கத்தான கல்யாணமா, எவ்வளவு அதிகமான மக்களை சேர்க்கிறோமோ அப்பதான் இவங்க வீட்டுல கல்யாணம் நடந்த மாதிரி தெரியுமா. இப்ப இதுக்காக வேண்டியே முஸ்லிம்கள் மாற்றார்களின் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், பின்னாடி இன்ஷா வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கலாச்சாரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், திருமணம் என்றால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் தான் அழைக்கப்படுவார்கள். அதுவும் திருமண ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குறைவான மக்கள் இருப்பார்களோ அவ்வளவுதான் இருந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸுகளிலிருந்து, சஹீஹான ஹதீஸுகளிலிருந்து படிக்கிறோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் அந்த திருமணத்தை அறிவிப்பார்கள், திருமணம் நடந்து விட்டது என்று. திருமணத்துக்கு முன்னாடியே திருமண நாளை அறிவிப்பது இது மாற்றார்களுடைய பழக்கம். இஸ்லாமிய பழக்கம் எப்படி இருந்தது என்றால், திருமணம் நடந்ததற்கு பிறகு நடந்துவிட்ட திருமணத்தை அறிவிப்பு செய்வது. அன்றைக்கு என்ன செய்வார்கள், அந்த வீட்டில் உள்ள சிறுமிகள் எல்லாம் தஃப் வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள், தாங்கள் பாடு ஏதாவது மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய அந்த பழைய கிராமத்து பாடுகளை, அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் அதை வைத்து அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் வலிமா கொடுத்து அந்த தெருவில் உள்ள மக்களை அழைப்பார்கள். அப்ப சிரமப்பட்டு யாரையும் வெளியூரிலிருந்து அழைத்ததாகவோ, வெளி முஹல்லாலிருந்து அழைச்சதாகவோ கூட நமக்கு ஹதீஸுகள்ல காண கிடைக்கவில்லை. அப்ப இந்த மாதிரியான, அதாவது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து திருமணங்கள் அமைந்ததற்கு பிறகு ஏற்பட்ட முசீபத்துகள்ல ஒன்றுதான் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறது. பத்திரிகையை கொடுக்கறதுக்காக வேண்டிய ஒரு மாசம் செலவு பண்றது, ரெண்டு மாசம் செலவு பண்றது. இன்னும் சில இடங்கள்ல பத்திரிகையை கொடுக்கறதுக்கு செலவு பண்ற அந்த காசிலேயே ஒரு 10 கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அந்த அளவுக்கு மக்கள் இதிலே வீண் விரயத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த ஒரு தகுதியை காட்டுவதற்கு திருமண பத்திரிகை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு வழியாக இருக்கிறது. அப்ப ஆரம்பத்தில் ஒரு சின்ன துண்டிலிருந்து ஆரம்பமானது. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இங்கே உள்ள நிலைமையை உங்களுக்கு தெரியும். 100 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் ஒரு கல்யாண பத்திரிகை. அப்ப ஒரு கல்யாணத்துக்கு 2000 பேர் 3000 பேர் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னா எவ்வளவு செல்வம் வீண் விரயமாகிறது. அந்த பத்திரிகை எதுக்கு? ஒரு நிமிஷத்துக்கு கூட பயன்படாது. வாங்கினவனே தூக்கி மேஜையில வைப்பாங்க, நேரா வர்றவங்கிட்ட தான் என்னைக்கு கல்யாணம், எப்ப கல்யாணம், யாரு மாப்பிள்ள, யாரு பொண்ணு, எந்த ஊர்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு அவங்க போனோட தூக்கி குப்பையில போட்டுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு வீண் விரயமான போக்குகள் இருந்து நமது சமுதாயம் கண்டிப்பாக திருந்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்திருத்தம் செய்வாராக. இப்ப அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமணத்தினுடைய வழிமுறைகளில் ஒன்று, பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வலி இருந்தாக வேண்டும். அந்த வலிதான் எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டும். இப்போ கவனிங்க, ரெண்டு விஷயங்களை இங்கே நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று, பெண்களுக்கு அதிகாரம் இருக்கா என்றால் கண்டிப்பாக அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? அதாவது தந்தையோ பொறுப்பாளரோ சொல்லக்கூடிய அந்த மணாளரை, அந்த மணமகனை ஏற்றுக்கொள்வதோ அல்லது மறுப்பதோ, அதற்கு அதிகாரம் இருக்கு. அதே போல இந்த பெண்ணுக்கு யாரையாவது அவருடைய பற்றி கேள்விப்பட்டதுனால, இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எப்படி அல்ல, இன்று என்ன செய்கிறார்கள், முன்னாடியே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், முதல்ல பார்த்துடுறது, அப்புறம் பழகிறது, அப்புறம் பல தவறுகள் நடந்திருக்கும், சில இடத்துல நடக்காம இருக்கலாம், ஆனா பார்த்துடுறது பழகிறது, அதுக்கப்புறமா எனக்கு இவரை தான் பிடிக்கும் என்பதாக சொல்வது. இது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ளதல்ல, ஷரியாவில் உள்ளதல்ல, இது இது ஷரியாவிற்கு மாற்றமானது. அப்படி இல்லாம தன்னுடைய முகல்லால உள்ள அல்லது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிபனை பற்றி, அவனுடைய மார்க்க பற்றை பற்றி, அவனுடைய தக்குவாவை பற்றி, அவனுடைய கட்டுப்பாட்டை பற்றி பெண் அவருடைய பெண்கள் மூலமாக, இப்போ அவங்களுடைய அம்மாவோ சகோதரியோ அவங்க மூலமாக கேள்விப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை இடத்துல இன்னைக்கு இவரை எனக்கு மணமகனாக தேர்ந்தெடுத்தா பேசினா நல்லா இருக்குமே, இந்த அளவு சொல்வதற்கு கண்டிப்பாக பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு திருமணத்தை நடத்துவது, திருமண ஒப்பந்தத்திற்கு வருவது, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வலியுடைய அனுமதி கொண்டுதான் இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டாய கடமை. வலி இல்லாமல் திருமணம் செய்வது பாத்தில், ஆகாத திருமணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன. இப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த பாடத்துக்கு தலைப்பு போடும்பொழுது, லா நிகாஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல் திருமணம் என்பதே கிடையாது. மேல பாருங்க, லா நிகாஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல் திருமணமே கூடாது. அதே லா தான் அறவே திருமணம் இல்லை, இல்லா பி வலியின், வலி இருந்தாலே தவிர, வலியின் மூலமாகவே தவிர, வலியின் அனுமதி கொண்டே தவிர. அப்ப இன்றைக்கு என்ன செய்யறாங்க, சமுதாயத்தில் கலாச்சார சீரழிவு, கலந்து படித்த அந்த ஒரு படிப்பினுடைய சீரழிவு, இதனால ஆம்பளை பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க, வேற ஊருக்கு ஓடி போய் அந்த பெண்கள் எங்கேயாவது ரிஜிஸ்டர் திருமணமோ அல்லது ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் எதையோ பொய்ய சொல்லி திருமணமோ செஞ்சுட்டு போறாங்க. இதெல்லாம் கூடாது என்பதை நம்ம இந்த பாடத்திலிருந்து நம்ம தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது என்றால், சூரத்துல் பக்ராவுடைய 232 வசனத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்தினுடைய முதல் விளக்கமாக சொல்றாங்க. அங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சம்பவம் எப்படி வருதுன்னு சொன்னா, இப்ப ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்குது, பிறகு ஏதாவது ஒரு மன வெறுப்பினாலேயோ மன பிணக்கினாலேயோ ரெண்டு பேருக்கும் இடையில விவாகரத்தாயிடுது. இப்ப விவாகரத்தானதுக்கு பிறகு இதாவும் முடிஞ்சிருது, திரும்ப அந்த பெண்ணும் அதே கணவனும் விரும்புறாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்ப சமரசமாகி திரும்ப வாழ்றான்னு சொல்லி. சொல்லுது, புரியுதுங்களா? அப்ப அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னா, ஃபலா தஅதுலூஹுன்ன அன் யன்கிஹன அஸ்வாஜஹுன்ன இதா தராதௌ பைனஹும் பில் மஅரூஃப், தங்களுடைய பழைய கணவன்களையும் அந்த பெண்கள் மனம் முடிக்க விரும்பினால் இருவரும் தங்களுக்கு இடையிலே சமரசத்தை செய்து கொண்டு அவர்கள் விரும்பினால் அந்த பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் தங்களுடைய அந்த கணவனை மனம் முடிப்பதற்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு திருமணமாகி அது முறிஞ்சி அடுத்த திருமணம் நடக்குது. இப்ப இவங்க சையிப், சையிபாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே, அந்த பெண்ணுடைய உரிமை யாரிடத்தில் தான் இருக்கிறது? வலி இடத்தில் தான் இருக்கிறது. அப்ப வலிக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண் பழைய கணவனையே மனம் முடிக்க விரும்பினால் மனம் முடித்து வைங்க, நீங்க தடுக்காதீங்க, அது வந்து அதுக்கு நீங்க தடையாக இருக்காதீர்கள் என்று. அப்ப அதே போல சூரத்துல் பக்ராவுடைய 221 வசனத்தை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமின். இப்ப ஆண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், இணை வைக்கக்கூடிய பெண்களை மணக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்கள் பெண் பிள்ளைகளை முஷ்ரிக்குகளுக்கு மனம் முடித்து கொடுக்காதீர்கள், அவர்கள் ஈமான் கொள்ளுகின்றவரைன்னு சொல்லி. அப்ப முஷ்ரிக்குகளுக்கு மனம் முடித்து கொடுக்காதீர்கள், யாரை? உங்கள் பெண்களை, உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களை. அப்ப இந்த ஆயத்திலிருந்து இமாம் புகாரி அவர்கள் என்ன எடுக்கிறார்கள் என்றால், திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது யாருக்கு தான் இருக்கிறது? வலிக்குத்தான் இருக்கிறது. யாருக்கு அல்ல? தன்னைத்தானே திருமணம் முடித்து வைப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும், திரும்ப சொல்றேன், மணமகனை தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை இருக்கிறது, தந்தையோ பொறுப்பாளரோ தேர்ந்தெடுத்த மணமகனை ஏற்றுக்கொள்வதற்கோ மறுப்பதற்கோ அவர்களுக்கு பல முறை எத்தனை முறை வேண்டுமானாலும் அதற்குரிய அனுமதி இருக்கிறது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட அந்த மணமகனை திருமணம் செய்வதென்றால் கண்டிப்பாக வலியுடைய அனுமதி இருந்தாக வேண்டும். இதுல ரொம்ப அதிகமா இன்று வரம்பு மீறப்படுகின்ற காரணத்தினாலதான் இதை நம்ம கொஞ்சம் அழுத்தமா இந்த இடத்துல சொல்றோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து 100:32 வசனத்துல சொல்லும் பொழுது, வ அன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே கணவன் இறந்து விதவையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனம் முடித்து வையுங்கள். வ அன்கிஹுல் 24:32 வசனம், வ அன்கிஹுல் அயாமா, அப்படிப்பட்ட பெண்களுக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த கட்டளை யாரை பார்த்து? தந்தையை பார்த்து, பெண்ணுடைய பொறுப்பாளர்களை பார்த்து. அப்ப இந்த 3 ஆயத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இட்ட தலைப்புக்கு அவர்கள் வலு சேர்க்கிறார்கள், லா நிகாஹ இல்லா பலி இல்லா பி வலியின். பின்னாடி சில அறிவிப்பு வரும். ஏன்னா இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்ல ரொம்ப தரமானதை தான் தன்னுடைய கிதாபில் கொண்டு வருவாங்க. சுனன்கள்ல, அதாவது அபுதாவூத், திருமதி, நசஈ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்கள்ல அவர்களுடைய அந்த இமாம்களுடைய தரத்தின் அடிப்படையில் நிறைய சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கு. எப்படி? எந்த ஒரு பெண் தன்னைத்தானே மனம் முடித்து வைத்துக் கொண்டாலோ வலியுடைய அனுமதி இல்லாமல், அவளுடைய நிக்காஹ் கூடாது, அவளுடைய நிக்காஹ் கூடாது, அவளுடைய நிக்காஹ் கூடாது என்று 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகள்ல, சுனனுடைய அறிவிப்புகள்ல எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தன்னைத்தானே திருமணம் முடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பெண் வலியுடைய அனுமதி இல்லாமல், வலிக்கு தெரியாமல், வலியிடத்திலே அனுமதி வாங்காமல் தன்னைத்தானே திருமணம் முடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பெண் கண்டிப்பாக தவறானவளாகவே இருப்பார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதுவும் பொய்யா இருக்குமா? ஏதாவது தப்பா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. உலகமே தப்பா போலாம், ஆனா அல்லாஹ் ரசூலும் சொன்னது கண்டிப்பா ஒரு காலத்திலும் தப்பாவாது. அப்ப அதனாலதான் இன்றைய காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குது, அப்படியே ஹதீஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இன்றைக்கு எந்த பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு கணவன், அதாவது வலிக்கு தெரியாம திருமணம் முடிச்சு கொள்றாங்களோ, அவர்களை பொறுத்தவரை திருமணத்திற்கு முன்பே அந்த ஆணோடு பழகியவர்களாக, அந்த ஆணோடு வெளியே போனவர்களாக இருக்கிறார்கள். அப்ப கண்டிப்பா அவங்களை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் தவறான வழியிலே சென்றவர்கள். அப்ப ஹதீஸ் அப்படியே கரெக்டா, ஹதீசு தன்னைத்தானே வழிக்கு தெரியாமல், வழியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பெண் தவறானவளாகவே இருப்பாள். அப்போ பார்க்கிறோம், எப்ப திருமணத்துக்கு முன்னாடியே அந்நிய ஆண்களிடத்துல பழகி அவங்களோட வெளியே போகக்கூடிய பழக்கம் இருந்துச்சோ, அந்த பெண் கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தவறான பெண் என்ற அடிப்படையில தான் வருவாங்க.